அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் உலக அகதிகள் தினமான இன்று இலங்கையில் இடம்பெயர்ந்து வாழும் அகதிகள் நிலவரம் குறித்த செய்திகள்.
25
இந்தியாவில் இருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் நிலைமைகள் குறித்து நேரில் சென்று ஆய்வு செய்தவரின் கருத்துக்கள்.
முகாமில் வாழ்கிறவர்களை பொறுத்த மட்டும் மிகவும் மோசமான நிலையில், முகாம் வாழ்க்கையே பெரிய மோசமான வாழ்க்கை. அதிலே பாதுகாப்பு பிரச்சனைகள் என்ற ஒரு பிரச்சனையும் அங்கு போது இருக்கின்றது.
இலங்கையில் அலுத்கம பிரதேசத்தில் முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த தாக்குதலின் போது காயம்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கும் செவ்வி. இந்திய செய்திகள் மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன், விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
ஈராக்கில் செயற்திறன்மிக்க ஒரு புதிய அரசாங்கம் வேகமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று அங்கிருக்கின்ற அதி உயர் ஷியா மத குருவான அயத்துல்லா அலி அல் சிஸ்தானி அவர்கள் கோரியிருக்கின்றார். எந்த ஒரு எதிர்கால அரசாங்கமும் கடந்த கால தவறுகளை களைந்து அனைத்து ஈராக்கியர்களுக்கும் சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். பிரதமர் அல்மலிக்கியின் கொள்கைகள் குறித்த விமர்சனங்களுக்கு மத்தியில் அயத்துல்லா மாற்றங்களை கூறுகின்றார் என்று சிலரால் இது பார்க்கப்படுவதாக ஈராக்கில் இருக்கின்ற ஒரு பிபிசி செய்தியாளர் கூறியிருக்கின்றார். அதேவேளை அரசாங்க படைகளுக்கும் ஐசிஸ் அமைப்பின் சுன்னி கிளர்ச்சிக்காரர்களுக்கும் இடையில் சண்டை தொடரும் நிலையில் ஈராக்கில் மிகப்பெரும் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தின் நிலைமை தெளிவாக தெரியவில்லை.
ஈராக்கிலும் சிரியாவிலும் சண்டைகளில் ஈடுபட்டுள்ள தீவிரவாத ISIS ஜிஹாடி குழுவினரோடு இணைந்து போராட வரும்படி கேட்கும் காணொலி ஒன்று இஸ்லாமிய தீவிரவாதிகளால் இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியில் தோன்றும் படையினர் தாங்கள் பிரிட்டிஷார் என்றும் ஆஸ்திரேலியர்கள் என்றும் கூறி இதர மேற்குலகத்தினரும் தங்களோடு இணைந்து போராட வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எமது பிபிசிக்கு கிடைத்துள்ள இந்த காணொலி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ISIS இயக்கத்திற்காக காணொலிகள் பலவற்றை தயாரித்த அல் ஹயாத் ஊடக மையமே இந்த காணொலியையும் வெளியிட்டிருக்கிறது. அண்மை காலத்தில் ஈராக்கில் மிகப்பெரும் பகுதி நிலப்பகுதியை ISIS இயக்கம் கைப்பற்றியிருப்பதால் சமூக ஊடகங்களிலும் சமகாலத்தில் பிரச்சார இயக்கங்களை ஆரம்பித்து அது நடத்தி வருகிறது.
பெய்ரூட்டுக்கும் டமாஸ்கஸுக்கும் இடையிலான ஒரு வீதியில் ஒரு போலீஸ் சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட படுகொலை தாக்குதல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு சம்பவத்தில் லெபனானின் பாதுகாப்பு தலைவர் ஒருவர் உயிர் தப்பியிருக்கின்றார். அந்த சோதனை சாவடியை தனது கார் கடந்து சென்ற சிறிது நேரத்தில் அங்கு கார் குண்டு ஒன்று வெடித்ததாக மேஜர் ஜெனரல் அப்ராஸ் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார். சிரியாவின் வன்செயல்களின் தாக்கங்களை எதிர்நோக்கி வருகின்ற லெபனானில் கடந்த பல மாதங்களில் நடந்த முதலாவது தாக்குதலில் போலீஸ்கார் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதேவேளை சிரியாவில் அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள ஹமா மாகாணத்தில் நடந்த கார் குண்டு தாக்குதலில் 34 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
உலகில் மனித கடத்தல் நடைபெறும் மிக மோசமான கடத்தல் மையங்கள் என்று தாய்லாந்து, மலேசியா, வெனிசுலா ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அரசு அந்த 3 நாடுகளையும் கண்டனம் செய்திருக்கிறது. மனித கடத்தல்கள் பற்றிய வருடாந்த அறிக்கையில் இந்த தகவலை வெளியிட்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இந்த 3 நாடுகளையும் தனது பட்டியலின் அடியில் கடைசியாக சேர்த்திருப்பதன் விளைவாக இந்த நாடுகளுக்கு எதிராக ஏற்றுமதி தடைகள் அறிவிக்கப்படலாம். குறிப்பிட்ட சில உதவி திட்டங்களும் இந்த நாடுகளுக்கு மறுக்கப்படலாம். இந்த 3 நாடுகளை விட ஈரான், வடகொரியா, சிரியா ஆகியனவும் அமெரிக்க பட்டியலில் கடைசியில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று கடைசி இடத்தில் கடந்த ஆண்டில் வைக்கப்பட்டிருந்த சீனா இப்போது நிலைமை சீராக்கப்பட்டு கண்காணிப்பு பட்டியலுக்கு நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறது.
உலகில் யுத்தம் காரணமாகவும் கொடுமைகள் காரணமாகவும் இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 5 கோடியை தாண்டியிருப்பதாக ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையம் கூறியிருக்கின்றது. இது 2 உலகப் போருக்கு பின்னரான மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். கிட்டத்தட்ட 1.7 கோடி மக்கள் தமது சொந்த நாடுகளை விட்டு அகதிகளாக வெளியேறியிருக்கின்றார்கள். சுமார் 3.3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தமது சொந்த நாடுகளுக்கு உள்ளேயே இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டில் இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு சிரியா யுத்தமே முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. அதே நேரம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளிலும் புதிய மோதல்கள் நடந்திருக்கின்றன. கடந்த ஆண்டில் அதற்கு முந்தைய ஆண்டை விட 60 லட்சம் பேரால் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக ஐநா கூறுகின்றது.
பிரிட்டனில் உதயபந்தாட்ட போட்டிகளில் வெற்றி தோல்வியை முன்கூட்டியே சட்டவிரோதமாக தீர்மானிக்க சதி முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட வர்த்தகர்கள் இருவருக்கு பேர்மிங்ஹாம் நகர நீதிபதி இன்று 5 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்திருக்கிறார். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இரு வர்த்தகர்களில் ஒருவர் சான் சங்கரன் சிங்கப்பூரைச் சேர்ந்தவர், மற்றவர் கிருஷ்ணன் கணேசன் இலங்கையைச் சேர்ந்தவர். உதயபந்தாட்ட போட்டியில் வெற்றி தோல்வி யாருக்கு என்று முன்கூட்டியை தீர்மானிக்க இவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள் என்று நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். உலக அளவில் அகதிகள் தினமாக இன்று அனுசரிக்கப்படுவது பற்றிய செய்தி அறிக்கையை ஏற்கனவே செய்தியில் பார்த்தோம். இலங்கையின் இடம்பெயர்ந்து வாழும் தமிழ் மற்றும் முஸ்லீம் அகதிகளின் இன்றைய வாழ்க்கை நிலவரம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தயாரித்து வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்கள் ஆகின்ற போதிலும் இடம்பெயர்ந்த மக்களின் அகதி நிலைமைகளில் முழுமையாக இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை. 25 வருடங்களாக அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாட்டின் வடபகுதியில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்விடங்களில் இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விட்டு இராணுவம் வெளியேறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் அந்த மக்கள் தமது எதிர்காலம் பற்றி நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். தர்மலிங்கம் சரஸ்வதி தேவி வலிகாமம் வடக்கு மயிலட்டியை சொந்த இடமாக கொண்டவர். 25 வருடங்களாக அகதி வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக அவர் கூறுகின்றார். தமது வாழ்க்கையை நாடோடி வாழ்க்கை என்று அவர் வர்ணிக்கின்றார். இவரை போன்று 10,000 குடும்பங்கள் அவல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாக புள்ளி விவர தகவல்கள் கூறுகின்றன.
25 வருஷம் சார் கஷ்டம் தான், கஷ்டமான வாழ்வு தான். ஒவ்வொரு முறையும் வீடுகள வாடகை எடுத்து கொண்டு ஒரு முயற்சியும் இல்ல, பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை. எங்களை எங்களுக்கு எங்கெந்த இடங்களும் தர வேணும், எங்கெந்த இடங்கள் எங்களுக்கு வேணும். தனியார் நிறுவனம் ஒன்றுல மகன் வேலை செய்யறார். எங்களுக்கு பெரிய வருமானம் என்று சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப இருக்கிற வீட்டுக்கே நாங்கள் வாடகை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இருக்கிறக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணுமே, அதான் வந்து மகன் வேலை செய்யறார், அந்த சம்பளத்துல கொடுக்கறோம், கொடுத்து கொண்டுதான் ஒரு மாதிரி இருக்கிறோம். வேற என்ன செய்ய முடியும்? வீட்டுக்காரர்கள் எல்லாம் வீடு முதல் தருவினோம், எங்களுக்கு அட்வான்ஸ் வேண்டினோம், வாடகை வாங்கினோம், தருவினோம். நாங்கள் இப்ப அந்த வீட்டை போய் நின்று ஏதோ உங்கள்கிட்ட வீட்டு வருமானத்துக்கு மரங்கள் கண்டுகள் தோட்டங்கள் அதெல்லாம் போடுவோம். அது அதுக்கு அப்புறம் சொல்லுவினோம், வந்த உடனே நாங்கள் இருக்கணும், எங்களை வீட்டை விடுங்கன்னு சொல்லுவினோம். அப்ப நாங்கள் வீட்டை விட்டு தானே சார் ஆகணும். அப்படி இடம் மாறி இடம் மாறி 24 இடத்துல இருக்கிறோம்.
என்றார் தர்மலிங்கம் சரஸ்வதி தேவி அவர்கள். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்கள் ஒருபுறம் இருக்க, நாட்டின் தென்பகுதியில் அண்மையில் ஏற்பட்டிருந்த மத அமைதியின்மை காரணமாக எழுந்த வன்முறைகளில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் புதிய அகதிகளாக இப்போது பொது இடங்களில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அலுத்கம, பேருவளை, தர்கா நகர் போன்ற இடங்களில் இந்த நிலைமை காணப்படுகின்றது. முகமது டானிஸ் அவர்கள் தர்கா நகரை சொந்த இடமாக கொண்டவர். ஜன்னல் திரைச்சீலைகள், கதவுகளுக்கான திரைச்சீலைகள் என்பவற்றை தைக்கின்ற தையற்காரராக தொழில் புரிந்து வந்தவர்.
பள்ளியில இருக்கிறோம், எங்களுக்கு அந்த சாப்பாடு எல்லாம் வேற வேற ஊர்ல இருந்து எங்களுக்கு வந்து நிவாரணங்கள் கிடைக்குது. அதால நாங்க திண்டு குடிச்சு கொண்டு இப்ப இருக்கிறோம். 400-500 பேர் இருக்கும்.
இப்ப வீடுகளுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடுகள் ஒன்றும் செய்யலையா?
அரசாங்கத்தால எங்களுக்கு ஒரு முடிவும் இல்ல. மந்திரிமாரோ யாரோ ஒருத்தர் வந்து பாக்கவும் இல்லை. இன்னும் பிரச்சனை அன்றுதான் ரவுப் ஹக்கீம் அவர் வந்து பாத்தாரு. பாத்துட்டு ஒரு முடிவும் சொல்லாம போயிட்டாரு. மத்த மினிஸ்டர்மாரோ யாரோ உள் மினிஸ்டர்மாரோ ஒருத்தரும் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ ஒன்றுமே இல்ல. அதால இப்ப நாங்க அது இருக்கிறோம். கடவுள் தான் எங்களுக்கு என்ன வழி காட்டணும். வீட்டு நிலைமை எல்லாம் வீடு வந்து அந்த தரம்
தொழில் செய்யக்கூடிய எல்லா
சாமானியும் எரிச்சிட்டாங்க. எல்லாம் எரிச்சு தரமாட்டம் ஆகிட்டாங்க. எங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஒன்றுமே இல்லை. இப்போ பிள்ளைய எல்லாம் ஸ்கூல் இல்லாம தீனி இல்லாம சாப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஆக்கள் தர பிஸ்கெட் பாக்கெட் அதையும் தான் நாங்க திரும்பி கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தால ஒரு நிவாரணம் கிடைக்கல எங்களுக்கு இதுவரைக்கும். இது வரைக்கும் எந்த அமைப்பும் இல்ல எங்களுக்கு கிடைக்கல.
ஏதாவது பள்ளிக்கூடம் இயங்குதா?
பள்ளிக்கூடம் ஒன்றுமே இயங்கல. பள்ளியில வந்து இடம் போகாத காரணத்தால பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்லயும் நாங்க தஞ்சம் அணுகி வச்சிருக்கோம் ஆக்களை. அதனால எங்களுக்கு ஸ்கூலும் இயங்க முடியவில்லை. இப்ப ஸ்கூல் வந்து எங்களுக்கு திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஸ்கூல் திறக்கக்கூடிய ஏற்பாடும் இல்ல. இப்ப இது பிறகு எங்க ரம்ஜான் மாசம் முடிஞ்ச பிறகுதான் ஸ்கூல் திறக்கக்கூடிய ஏற்பாடும் கிடைக்கும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்.
ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கு, நாங்களா உங்களோட பாதுகாப்பெல்லாம் எப்படி நீங்க பயமில்லாம இருக்க முடியுதா?
ஊரடங்கு சட்டம் எடுத்துட்டாங்க. இப்ப நாங்க இப்ப பாதுகாப்புன்னு சொல்லி ராணுவத்தால போட்டிருக்காங்க, போலீஸும் பாதுகாப்பு தந்திருக்காங்க. அதை சுற்றி நாங்க இப்ப பயமில்லாம கொஞ்சம் ரோட்ல இறங்கி கிராமம் கட்டி வேங்கக்கூடிய சாத்தியக்கூறு எங்க மக்களுக்கு இருக்குது. இப்ப அதை சுற்றி ஒரு பயம் இல்லாம நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டு வாரோம். ஆனா இதுக்கு பிறகும் எங்களுக்கு ஒரு என்னென்ன ஏற்பாடு நடக்கும்னு சொல்லி நாங்க முழு அச்சத்துலதான் அந்த இருக்கிறோம். இதுக்கு பிறகு பிரச்சனை வருமா வராதா அந்த இதுல நிலப்பாடுலதான் நாங்க வாழ்ந்து கொண்டு வரோம். எப்ப வீட்டுக்கு போவோம், நாங்க எப்ப நிம்மதிவோம், வீட்டுல போய் சொந்த வீட்டுல போய் எப்ப காலடி எப்ப ஒன்றுமே எங்களுக்கு தெரியா. எத்தனை வருஷம் பிடிக்குமோ, எத்தனை மாசம் பிடிக்குமோ சொல்லக்கூடிய எங்களை உறுதியாக எங்களுக்கு சொல்ல முடியாத காலத்துல நாங்க பிரிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு அந்த காரணத்தை அரசாங்கம் தான் எங்களுக்கு, அரசாங்கம் மினிஸ்டர்மா இருந்தா எங்களுக்கு சரியான நிலப்பாடுகளையும் உறுதியான வாக்குறுதியை தரணும்.
என்ஆர் தர்கா நகரை சேர்ந்த முகமது அனிஸ் அவர்கள்.
பவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்தியாவில் 1983 ஆண்டிலிருந்து வசித்து வரும் இலங்கை தமிழ் அகதிகளின் நிலை குறித்த பல்வேறு மட்டங்களில் கவனம் செலுத்தப்படுகிறது. பல ஆண்டுகளாக அங்கு அவர்கள் இருந்து வந்தும் அவர்கள் நிலைமைகளில் பெரும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வருகிறார்கள் என்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து இருந்து வருகின்றன. இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகள் நிலை குறித்து சர்வதேச குடிபெயர்வு நிறுவனம் IOM சார்பாக ஒரு கள ஆய்வை நடத்தி அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கும் லண்டனில் வசிக்கும் வழக்கறிஞர் சிதம்பரநாதன் கண்ணமுத்து அவர்களிடம் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நிலை பற்றி கேட்டார் மணிவண்ணன்.
முக்கியமாக அங்கு அகதிகள் வந்து முகாம்களில் இருக்கின்றார்கள். எல்லா மாவட்டங்களிலும் 113 முகாம்களில் இருக்கிறார்கள். அது 100,000 வரையிலான அகதிகள் முகாம்களில் இருக்கின்றார்கள். மேலும் 50,000 அகதிகள் வெளியில் இருக்கிறார்கள். இப்ப நீண்ட காலமாக 83 அங்கு வந்த அகதிகள் இதுவரை காலமும் அவர்கள் எந்த விதமான ஒரு நிரந்தர வசதியை பெற்றுக்கொண்டு அல்லது இந்தியாவிலே மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், அதாவது வேலை வாய்ப்புகள், மற்ற நாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வசதிகள் இப்ப இல்லாத காரணத்தினால் அவர்கள் இன்னும் ஒரு கஷ்டமான, அதாவது பொருளாதார சமூக வாழ்வில் ரெண்டுமே கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முகாமில் வாழ்கிறவர்களை பொறுத்த மட்டும் மிகவும் மோசமான நிலையில், முகாம் வாழ்க்கையே பெரிய மோசமான வாழ்க்கை. அதிலே பாதுகாப்பு பிரச்சனைகள் என்ற ஒரு பிரச்சனையும் அங்கு போது இருக்கின்றது. அதாவது அங்குள்ளவர்கள் வெளியில் போவதனால் வெளியில் அவர்களுக்கு பிரச்சனை என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வெளியிலிருந்து அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அங்குள்ள விசேட கியூ பிரான்ஸ் போன்ற பாதுகாப்பு புலனாய்வு பிரிவுகள் அவங்களை சரியாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனாலே முகாம்களில் இருக்கின்றவர்கள் அதிக தூரங்களுக்கு போய் தற்காலிக வேலையை கூட பெற முடியாத ஒரு கஷ்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இது தவிர அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் இப்போ 30 மேலாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களது சந்ததியினர், அவர்களது குழந்தைகள் படிப்பது போன்ற விஷயங்களில் தமிழ்நாடு அரசாங்கங்கள், அரசாங்கமும் மற்ற மாநில அரசாங்கங்களும் ஏதாவது வசதியை செய்து கொடுத்திருக்கின்றனவா?
அதாவது முதலாவது அவருடைய பாதுகாப்பு, அது இந்தியாவிலே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது, அது முதலாவது. இரண்டாவது அவங்களுடைய பொருளாதார இதை பொறுத்த மட்டில் முகாமில் வாழ்கின்றவர்களுக்கு அரசாங்கம் அவர்களுடைய மானியங்கள் வழங்குகிறார்கள். அது அடிக்கடி அந்த மானியங்கள் என்ற அளவு கூட்டப்பட்டு வழங்கப்படுகின்றது. மற்றது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் மற்ற மக்களுக்கு வழங்கப்படுகின்ற இலவச அரிசி, இலவச பேசுநாதுகள் அவங்களுக்கும் வழங்கப்படுகிறது. மற்றது கல்வியை பொறுத்த மட்டிலே மற்ற இந்திய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சகல வசதிகளும் அவர்கள் அந்த ஆரம்ப கல்விக்கு கிடைக்கின்றது. ஆனால் அந்த +2 படித்தது பின்பு கல்லூரி படிப்புக்கோ அல்லது யூனிவர்சிட்டி படிப்புக்குரிய பணம் அரசாங்கத்தால் வழங்கப்படுவதில்லை. அதனால அந்த உயர்தர படிப்புகளை பெறுகின்ற கஷ்டம் அதிகமானவருக்கு இருக்கின்றது. மற்றது தொழில் வாய்ப்புகள் என்பது முகாமில் வாழ்பவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது.
தவிர இந்த நீண்ட நெடுங்காலமாக அங்கே இருந்தும் அவர்களுக்கு பிரஜா உரிமை என்பது ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்திய குடியுரிமை அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு தர முடியாத ஒரு நிலைமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இந்த பிரஜா உரிமை என்பது வந்து ஒரு பிளண்டட் பாலிசியாக பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு உண்மையிலே ஒரு அரசியல் பிரச்சனையாக தான் அதை எடுத்துக்கொண்டார்கள். உலகாலமும் ஒரு அரசியல் கட்சி பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு அரசியல் கட்சி அது கொடுக்கக்கூடாது என்ற இதைத்தான் கொண்டு வந்தார்கள். ஆனால் பிரஜா உரிமை என்பது அவர்களுடைய விருப்பப்படி செய்யலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக பிரஜா உரிமை கொடுக்கலாம் என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஆனால் அவர்களை விருப்பப்படி, உதாரணமாக இந்திய பிரஜைகளை திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று குடும்பமாக இருக்கிறவங்கள் இனி அவர்கள் நிச்சயமாக அந்த நாட்டில் இருக்கத்தான் விரும்புகிறார்கள். என்றால் நான் செய்த ஆய்வின்படி நான் 200 குடும்பங்களை சந்தித்து இன்டர்வியூ செய்திருந்தேன். அதில் 100 குடும்பங்கள் வந்து இந்திய பிரஜைகளை விவாகம் செய்தவர்கள், தாய்மார் தந்தைமார், அவர்கள் அதிகமாக இதைத்தான் விரும்புகிறார்கள், தங்களுக்கு குடியுரிமை வேணும் என்று தான் விரும்புகிறார்கள்.
இப்போது இந்தியா வந்து ஜெனீவா கன்வென்ஷன் என்று சொல்கின்ற அகதிகள் பிரச்சனை தொடர்பான உடன்பாட்டிலே கையெழுத்திடாத ஒரு நாடு என்பதால் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த அகதிகளுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கிறது. எனவே இது இலங்கை தமிழ் அகதிகளுக்கு மட்டும் ஒரு குறிப்பான பிரச்சனை அல்ல என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது.
அது உண்மையானது. என்னென்றால் அங்கே மத்திய நாடுகள் திபெத்திலிருந்து வந்து இருக்கிறார்கள், பங்களாதேஷிலிருந்து வந்து இருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான சில காரணங்களை நாங்கள் சுட்டிக்காட்டலாம். ஒன்று வந்து இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. அதனால இந்தியர்களை, இந்திய தமிழர் பெரும்பான்மையானவர்களை விவாகம் முடித்து திருமண குடும்பம் நடத்துகிறார்கள். அதனால அந்த இந்திய குடும்பம் நடத்தினவர்களுக்காவது பிரஜா உரிமை வழங்கப்படும் என்றது முக்கியமானது. மற்றது இந்த உலக காலத்திற்கு, அதாவது 30 வருஷமாக போகின்றது, இதற்கு அகதியல் இரண்டு இந்தியாவில் உலக காலத்துக்கு இப்படி இருப்பதற்கு காரணமே இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ரெண்டும் சேர்ந்தது. ஆகவே அப்படி ஒரு கடப்பாடு அவங்களுக்கு இருக்கிறது.
வழக்கறிஞர் சிதம்பரநாதன், கண்ணமுத்து. இலங்கையில் அழுத்கம பிரதேசத்தில் முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலிதா தேவரபெரும பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த வன்முறைகளின் போது முஸ்லீம் குடும்பம் ஒன்றை பாதுகாப்பாக கொண்டு செல்ல முயன்றபோது இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தமிழில் தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அழுத்கம, தர்கா நகர் மற்றும் பேருவளை உள்ளிட்ட நகரங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வடித்த வன்முறைகளை தொடர்ந்து போலீஸ் ஊரடங்கு உத்தரவுக்கு மத்தியிலும் அண்டையில் உள்ள வெலிப்பன் நகரில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகள் பல எரிக்கப்பட்டன, வீடுகளும் தாக்கப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் குடும்பம் ஒன்று மரண வீடொன்றுக்கு செல்வதற்காக அழுத்கமையிலிருந்து வெலிப்பன் பிரதேசத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக சென்ற ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரபெரும மீதும் வன்முறையாளர்கள் தாக்குதல் நடத்தினர். தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சினை எழுப்பியிருக்கின்ற பாலித்த தேவரபெரும நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறுகின்ற அரசாங்கத்தால் அழுத்கமையில் முஸ்லீம் மக்களை காப்பாற்ற முடியாமல் போனமை குறித்து பிபிசியிடம் விசனம் தெரிவித்தார். வன்முறைகளில் ஈடுபட்டவர்களை பௌத்தர்கள் என்றோ சிங்களவர்கள் என்றோ சொல்ல முடியாது. ஞானசார என்கிறவர் நடத்துகின்ற தனியான ஒரு மதப்பிரிவின் வன்முறையாளர்கள் தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். சரியென்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டும். 30 ஆண்டுகால யுத்தத்தை முடித்து வைத்த ஜனாதிபதியால் 1-2 கிலோமீட்டர் பரப்புக்குள் வாழ்கின்ற மக்களை காப்பாற்ற முடியாமல் போனமையால் அவர்தான் பதவி விலக வேண்டும் என்றார் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரபெரும. தானும் தன்னோடு வந்தவர்களும் தாக்கப்பட்ட விதம் பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிபிசியிடம் விவரித்தார். நான் வரும்போது போலீசார் 500 பேர் வரை அங்கு இருந்தார்கள். வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தான் இருக்கிறார் என்பது போலீசாருக்கு தெரிந்துதான் இருந்தது. அந்த குடும்பத்தை ஏற்றிக்கொண்டு நான் வருகின்ற போது ஞானசாரவின் மதத்தைச் சேர்ந்த அந்த ஆட்கள் எங்களை தாக்கினார்கள். சின்ன பிள்ளைகள் 5 பேர் என்னுடன் இருந்தார்கள். கை குழந்தைகளும் இருந்தன. வயதான தாய்மாரும் எனது வாகனத்தில் இருந்தார்கள். கர்ப்பிணி தாய்மார் 2 பேர் இருந்தார்கள். நான் வாகனத்தை மிக வேகமாக ஓட்டி வந்தேன், முடிந்தவரை வேகமாக ஓட்டி வந்தேன். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 பக்கமும் இருந்து கொண்டு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். பெட்ரோல் போத்தல் குண்டு, கற்கள், கம்புகளை கொண்டு தாக்கினார்கள் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரபெரும தேர்தல் காலம் வரும் வரை வாய்மூடி மௌனிகளாக இருக்காமல் அரசியல்வாதிகள் தமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் பிபிசியிடம் கூறினார். வட்டரக்க விஜித்த தேரரை கட்டி போட்டு தாக்கியிருக்கிறார்கள். என்னையும் அவர்கள் அப்படி தாக்கக்கூடும். நீதிக்காக அப்படி அடி வாங்குவதில் பிரச்சனை இல்லை. இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காமல், தேர்தல் வரும் வரை தங்களின் குடும்பத்தாரை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் இப்படி நேர்மையாக குரல் கொடுத்து உயிரிழப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்றார் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரபெரும.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இதேவேளை அழுத்கம தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் பிபிசியிடம் இன்று பேசியிருக்கிறார். அவரது கருத்துக்களை தொகுத்து தருகிறார் மீண்டும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தென்னிலங்கையில் கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து வந்த பல்வேறு அசம்பாவித சம்பவங்களுக்கு பௌத்த கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனா மீதே நேரடியாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இந்த அசம்பாவிதங்களின் உச்சகட்டமாக கடந்த வாரம் அழுத்கமையில் நடந்த வன்முறைகளில் பெருமளவு சொத்துச்சேதங்கள் மட்டுமன்றி உயிர்ச்சேதங்களும் ஏற்பட்டன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னதாக அழுத்கம நகரில் பொதுபல சேனா நடத்திய கூட்டம் ஒன்றில் கலபுடாத்தி ஞானசார தேரர் வெளிப்படுத்திய மதவாத கருத்துக்களை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் வன்மையாக கண்டித்திருந்தனர். ஞானசார தேரரின் கருத்துக்கள் பற்றி பிபிசி அவரிடமே கேள்வி எழுப்பியது. இந்த நாட்டில் கடும்போக்கு தீவிரவாத அடிப்படைவாத இனவாத முஸ்லிம் குழுக்கள் இயங்குகின்றன. அதனை சுட்டிக்காட்டும் எங்களை இனவாதி என்றால் பரவாயில்லை, எங்களை இனவாதி என்றே வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் கூறியிருந்தேன். இதேவேளை பௌத்தர்களுக்கு முக்கியமான பொசன் போய பௌர்ணமி தினத்தில் பௌத்த தேரர் ஒருவர் மீது கை வைத்திருக்கிறார்கள். அது பெருந்தவறு. அதனால் மோதல் நிலை ஒன்று ஏற்பட்டது. அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர எமது தேரர்கள் தான் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதே நேரம் இந்த தீவிரவாத குழுக்கள் தொடர்பில் அவர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜனநாயக வழிமுறையில் முஸ்லிம் வியாபார நிலையங்களை புறக்கணிக்குமாறு மக்களை கேட்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றுதான் நான் கூறியிருந்தேன். அப்படி மக்கள் புறக்கணித்தால் பேருவளை மற்றும் அழுத்கமையில் உள்ள கடைகளுக்கு அதோகதிதான் என்றும் நான் கூறியிருந்தேன். தான் கூறிய கருத்தை முஸ்லிம் கடைகளை தாக்கும்படி கூறியதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது என்றும் ஞானசார தேரர் பிபிசியிடம் கூறினார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நெல்லசாமி. இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அழுத்கம சம்பவத்தை கண்டித்து வவுனியா நகர பள்ளிவாசல் முன்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிடாமல் காவல்துறையினர் கலைத்திருக்கிறார்கள். இது பற்றிய செய்திகளை தகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் தெற்கே அழுத்கம பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் வவுனியா யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆயினும் வவுனியாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை காவல்துறையினர் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தன. வவுனியாவில் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கான ஒழுங்கினை மேற்கொண்டிருந்தார்கள். வவுனியா முஸ்லிம்கள் நண்பகல் தொழுகையை முடித்துக் கொண்டு நகர பள்ளிவாசலை விட்டு வெளியில் வந்தபோது அவர்களுடன் இணைந்து பள்ளிவாசலுக்கு எதிரில் திரண்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவது குறித்து முன்கூட்டியே அறிந்து நகரின் பல இடங்களிலும் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்திருந்த பதாதைகளை பறித்தெடுத்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட விடாமல் அவர்களை தடுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கமும் இழுபறியும் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த முக்கியஸ்தர்களை பலாத்காரமாக இழுத்து அவ்விடத்திலிருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தினார்கள். அத்துடன் மற்றவர்களை அவ்விடத்திலிருந்து துரத்தி அடித்து ஆர்ப்பாட்டத்தை குலைத்து நடக்க விடாமல் தடுத்தனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினருமாகிய ஐங்கரநேசன் அவர்களின் தலைமையில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது.
தமிழ் மக்களிடமும் முஸ்லிம் மக்கள் தொடர்பான சில காயங்கள் இருக்கின்றன. முஸ்லிம் மக்களிடமும் தமிழ் மக்கள் தொடர்பாக சில காயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை மறக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்த மண்ணிலே இரண்டு இனமும் மாறி மாறி படுகொலை செய்யப்படுகிறோம். எங்கள் மனங்களிலே இருக்கிற பழைய உணர்வுகளை நாங்கள் மறந்து நாங்களாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும். நாங்கள் மொழியால் ஒன்றுபட்டவர்கள். ஒரு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் இணைந்து போராட வேண்டும்
என அங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்தார். முஸ்லிம் மக்களின் சார்பில் எம் எம் நிஃபாஹிட் அவர்கள் அங்கு கருத்துரைத்தார்.
கொடூர செயல்கள் இன்று அழுத்தமையிலே அரங்கேறியுள்ளது. இன்று அழுத்தமையில், நாளை மாவன நிலையில், நாளை அன்று பதுலையில் என்று இவ்வாறு இவர்கள் அரங்கேற்றி செல்வார்கள். இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் கோரங்கள் அல்ல. இப்பூமியிலே உங்களுக்கு நிலங்கள் வேண்டும் என்றால் உங்கள் நிலங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்கள் மீது நீங்கள் தேவையில்லாத முறையிலே கை வைத்து
எங்களை நீங்கள் தூண்டிவிடாதீர்கள், மக்களுக்கு ஒன்றை போதிக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய நடைமுறைகளிலே அவ்வாறு நடைபெறுவதில்லை. இனிமேலாவது நீங்கள் உங்களுடைய தீய செயல்களை அடாவடித்தனங்களை நீங்கள் கைவிட வேண்டும்
என்றார் நிபாகிர் அவர்கள். இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ் கஜேந்திரன் அவர்கள், முஸ்லிம் சமூகம் தமிழ் மக்களுடன் கைகோர்த்து செயற்பட வேண்டிய கட்டாய தேவை இப்போது எழுந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார்.
இனவாதத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் இதில் அந்த ஞானதார தேரரோ அந்த தேரரை கைது செய்வதன் மூலம் இடத்துக்கு முடிவு கட்டிவிட முடியாது. பொதுபல சேனா என்கின்ற அமைப்பு ஒரு சில தனிநபர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் செயல்படுவது அல்ல, அது ஒரு அரசினுடைய சிந்தனையில் செயல்படுகிறது, ஒரு இனவாதத்தினுடைய அடிவூட்டில் இருந்து செயல்படுகிறது. இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இந்த இலங்கை தீவு பூகோள அரசியல் போட்டியில் சிக்கி தவிக்கிறது. இலங்கையை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு இந்திய மேற்கு சீன தரப்புகள் கடுமையாக போட்டியிடுகின்றன. இந்த நேரத்திலே வரப்போகிற ஆபத்துக்களை முஸ்லிம் சகோதரர்களும் சரியான முறையிலே விளங்கிக் கொண்டு தமிழ் தரப்போடு கைகோர்த்து நின்று சர்வதேச சமூகத்தை சரியான முறையிலே கையாண்டு தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு தேசம் என்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே இலங்கையுடைய புதிய ஒரு அரசமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள்
என்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ் கஜேந்திரன் அவர்கள்.
பவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். மத்திய அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் போன்றோர் சமூக ஊடகங்களில் இந்தியை தான் முதலில் பயன்படுத்த வேண்டும் என்று மோடி அரசு உத்தரவிட்டிருப்பதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா எழுதிய கடிதம் ஒன்றில் மத்திய அரசு அதிகாரிகள் தங்கள் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளிலிருந்து அனுப்பும் செய்திகளை கட்டாயமாக ஹிந்தியில் அனுப்ப வேண்டும் அல்லது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் அனுப்பினால் முதலில் ஹிந்தியில் அனுப்ப வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பது ஹிந்தி மொழி பயன்பாட்டை கட்டாயமாக்குவதாகவும் ஆங்கில பயன்பாட்டை விருப்பத் தேர்வாக ஆக்குவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் இந்திய அரச அலுவல் மொழி விதிகள் 1976 ஹிந்தி மொழியை அலுவல் மொழியாக கொள்ளாத மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள அலுவலர்களிடம் அல்லது தனி மனிதர்களிடம் மத்திய அரசு தொடர்பு கொள்ளும் பொழுது அத்தகைய தொடர்புகள் ஆங்கிலத்தில் அமைய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதையும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்களுக்காக என்று மட்டும் கருத முடியாது என்றும், ஆகையால் இந்தியாவின் அனைத்து பகுதி மக்களுக்குமாக திகழும் இதுபோன்ற மின்னணு தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றங்களில் சட்ட விதிகளின் அடிப்படையில் ஆங்கில பயன்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே இதுகுறித்து திமுக தலைவர் மு கருணாநிதி நேற்று வியாழக்கிழமை தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ள நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவும் அவரது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வைகோவை தொடர்ந்து அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசும் ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கி திணிப்பதை ஏற்க முடியாது என்று எதிர்த்திருக்கிறார். இந்நிலையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு ஒன்றில் ஹிந்தி மொழி அறிந்தவர்களுக்காக மட்டுமே அம்மொழியை இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். ஈராக் வன்முறையில் சிக்கி இந்தியா திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்கள் இந்தியா திரும்ப தேவையான நிதி உதவியை ஈராக்கின் இந்திய சமூக நலன்புரி நிதி மூலம் வழங்கப்படும் என்று இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
ஈராக் வன்முறையில் சிக்கியிருக்கும் இந்தியர்கள் இந்தியாவிற்கு திரும்புவதற்கு அவர்களிடம் நிதி பற்றாக்குறை இருந்தால் அவர்கள் இந்தியா திரும்ப தேவையான நிதி உதவிகளை ஈராக்கின் இந்திய சமூக நலன்புரி நிதி மூலம் வழங்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இன்று வெள்ளிக்கிழமையன்று தெரிவித்துள்ளார். அத்துடன் பயண ஆவணங்கள் குறித்து ஈராக்கில் இருக்கும் இந்தியர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர்களின் பயணத்திற்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் இந்திய அரசாங்கமே செய்து தரும் என்றும் வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈராக்கின் மொசூல் நகரில் கடத்தப்பட்ட 40 இந்தியர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் உறுதியளித்துள்ளார். கடத்தப்பட்டவர்களில் ஒருவர் அங்கிருந்து தப்பித்து விட்டதாகவும் அவர் அங்கிருக்கும் இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் பாதுகாப்பு காரணங்களினால் அது குறித்து மேலதிக விவரங்களை மத்திய அமைச்சகம் வெளியிடவில்லை. இந்தியர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈராக்கில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்கும் பணி குறித்த அவசர கூட்டம் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சங்கீதா ராஜன் இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.